Throughout the scriptures, we see that God always chose young people to do His work.
வேதாகமம் முழுவதையும் நீங்கள் பார்த்தால் தேவன் தம்முடைய வேலைக்காக வாலிபர்களை தேர்ந்தெடுத்தார் என்று காண முடியும்.
It's only a rare person like Moses who was chosen when he was 80 years old.
மிகவும் அரிதாக மோசே போன்ற வெகு சிலரே 80 வயதாகும் பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்.
He's about the only one.
மோசே ஒருவர் மட்டும்தான் அப்படி வயது ஆன பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
Almost all the others in scripture, they were only about 30 years old when God picked them up to start a ministry.
மற்ற எல்லாரையும் தேவன் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களுக்கு 30 வயதாக இருந்தது. தேவன் ஊழியத்திற்கு பொழுதுதான் தேர்ந்தெடுத்தார்.
Joseph became the ruler in Egypt when he was 30 years old.
30 வயதாகும் பொழுது யோசேப்பு எகிப்திலே ஆளுநராக பதவியேற்றார்.
David became king when he was 30 years old.
30 வயதாகும் பொழுது தாவீது ராஜாவாக பொறுப்பெடுத்தார்.
Ezekiel was a prophet when he was 30 years old.
எசேக்கியேல் 30 வயதாகும் பொழுது தீர்க்கதரிசியாக பொறுப்பேற்றார்.
Jeremiah was a very young man, we don't know his age, probably younger than 30.
எரேமியா ஊழியத்திற்கு வந்த வயது நமக்கு தெரியாவிட்டாலும் 30 காட்டிலும் மிகவும் குறைவான வயதாக அவர் வந்திருக்க வேண்டும்.
And the disciples were all below 30.
சீஷர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லாருமே 30 வயதுக்கு கீழானவர்களாக இருந்தார்கள்.
Because Jesus their leader was 30 years old.
ஏனென்றால் அவருடைய தலைவராக இருந்த இயேசு அவருக்கு 30 வயதா இருந்தது.
But there were many 30 year olds in Israel and the Lord did not choose all of them.
அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேலிலே அநேகர் 30 வயது நிரம்பியவர்கள் இருந்தார்கள். தேவன் அவர்களை எல்லாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை.
So there must have been a reason why he chose these particular 12.
இந்த குறிப்பிட்ட 12 பேரை தேர்ந்தெடுத்ததற்கு தேவனுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்க வேண்டும்.
In the case of Joseph, we know that God tested him from the time he was 17.
யோசேப்பை பொறுத்தமட்டில் 17 வயதா இருக்கும் பொழுதே ஆண்டவர் அவனை பரிசோதித்து பார்த்தார்.
And Jesus was tested from the time he was a little child.
அல்ல இயேசு சிறு பிராயம் முதலே அவர் சோதிக்கப்பட்டார்.
So there are many many 30 year olds in the world.
இந்த உலகத்தில் எவ்வளவு 30 வயது நிரம்பியவர்கள் இருக்கிறார்கள்.
But it's a very few among them whom God chooses.
ஆனால் அவர்களிலே ஒரு சிலரை தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார்.
Why this difference?
ஏன் இந்த வித்தியாசம்?
Because from much earlier age he sees how they respond to his call.
அவருடைய அழைப்பிற்கு எப்படி இவர்கள் பதில் கொடுக்க போகிறார்கள் என்பதை அதுக்கு முன்பே தேவன் அறிந்திருந்தார்.
And think of the most amazing case of Mary.
மிகவும் வியக்கத்தக்கதான மரியாளை எடுத்துக்கொள்ளுங்கள். மரியாளுடைய காரியம்,
she must have been only about 19 years old.
அவளுக்கு 19 வயதான் இருந்தது.
And she was chosen at the age of about 19 to be the mother of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக இருக்கும்படியாக 19 வயது நிரம்பிய மரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்.
Now think of, there were many 19 year olds in Israel at that time.
அந்த நாட்களிலே இஸ்ரேலில் இருந்த மற்ற 19 வயது நிரம்பிய பெண்மணிகளை எண்ணி பாருங்கள்.
Why did God choose Mary?
ஏன் மரியாளை மட்டும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்?
Why did God choose John and Peter?
ஏன் யோவானியோ பேதுரியோ ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்?
God is watching people all over the world.
முழு உலகத்திலேயும் தேவன் ஜனங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார்.
And I want you to remember this verse in 2nd Chronicles in chapter 16.
ரெண்டு நாளாகமத்திலே ஒரு வசனம் இருக்கிறது 16ஆம் அதிகாரத்திலே. அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
2nd Chronicles chapter 16 and verse 9.
ரெண்டு நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
The eyes of the Lord moved to and fro throughout the whole earth to strongly support those whose heart is completely his.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது.
He is not looking to see whose heart is completely his.
யாருடைய இருதயம் முழுமையாய் தம்மை சார்ந்தது என்பதை அவர் பார்க்கவில்லை.
He already knows that.
ஏற்கனவே அதை அறிந்திருக்கிறார்.
He doesn't say the eyes of the Lord are roaming around to find out whose heart is his.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் யார் என்பதை பார்க்கும்படியாக அவருடைய கண்கள் சுற்றித் திரிகிறது என்று சொல்லப்படவில்லை.
See what it says.
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள்.
He is not looking because he already knows that whose heart is his and whose heart is not.
யாருடைய இருதயம் தம்மை பற்றி இருக்கிறது, யாருடைய இருதயம் தம்மை பற்றி இல்லை என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார்.
But the eyes of the Lord are moving around the earth to see how he can support those whose hearts are his.
தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு எப்படி அவர்களை தாங்கலாம், அவர்களை கொண்டு செய்யலாம் என்பதற்காக அவருடைய கண்கள் வலாவிக் கொண்டிருக்கிறது.
What that means is if your heart is completely God's, he will move all over the world to support you.
அவருடைய பொருள் என்னவென்றால், உங்களுடைய இருதயம் முழுமையாக அவரை பற்றி இருக்குமே என்று சொன்னால், அவருடைய கண்கள் உங்களை தாங்குவதற்காக, நம்முடைய வல்லம் விளங்கப்படுவதற்காக பூமி எங்கும் உலாவி தெரிகிறது.
Remember this verse always.
எப்பொழுதுமே இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
That if your heart is completely God's,
உங்களுடைய இருதயமானது முற்றிலுமாய் தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும்.
God will work to support you all over the world.
முழு உலகத்திலேயும் தேவன் உங்களை எப்படியாவது தாங்கும்படிக்கு அவர் செய்வார்.
Not all over Tamil Nadu but all over the world.
தமிழ்நாடு முழுவதுமாய் மட்டுமல்ல, முழு உலகத்தையும் அவர் சுற்றி பார்ப்பார்.
But there are very few whose hearts are completely God's.
ஆனால் முற்றிலுமாய் தேவனுக்கு சார்ந்ததான இருதயம் கொண்டவர்கள் வெகு சிலர்.
So when our heart is not completely God's, then God doesn't support us. We have to somehow struggle and find our way ourselves.
நம்முடைய இருதயம் முற்றிலுமாக தேவனை சார்ந்திருக்கவில்லை என்று சொன்னால், தேவன் முழுமையாக நம்மை தாங்க மாட்டார். நாமாக போராடி போராடி நமக்காக காரியங்களை செய்து கொள்ள வேண்டும்.
It's a wonderful thing if you have God supporting you.
தேவன் உங்களை தாங்குகிறார் என்று சொன்னால் அது அற்புதமான காரியம்.
Because then nobody can be against you.
யாருமே உங்களுக்கு எதிராக இருக்க முடியாது.
Romans 8:31 says if God is for us who can be against
us. ரோமர் 8:31 வாசிக்கிறோம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்.
See the world is a very evil world.
இந்த உலகமானது தீமை நிறைந்த உலகமாக இருக்கிறது.
True Christians are very few.
உண்மையான கிறிஸ்தவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள்.
And even in our country there's a lot of opposition to true Christians.
உண்மையான கிறிஸ்தவத்திற்கு நம்முடைய நாட்டிலேயும் பல எதிர்ப்புகள் இருக்கிறது.
That has been true all these 2000 years.
2000 ஆண்டுகளாக இது மெய்யாக தான் இருக்கிறது.
In many centuries they would kill Christians.
அநேக நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்களை கொலை செய்தார்கள்.
But God was always on the side of those who are completely his.
ஆனால் தம்மை பற்றி இருக்கிறவர்களுக்கு, முழுமையாய் தம்மை சார்ந்தவர்களுக்கு தேவன் அவர்கள் பக்கமாக இருக்கிறார்.
I'm not saying that God stopped those evil people from killing Christians. He did not stop them.
கிறிஸ்தவர்களை கொலை செய்வதிலிருந்து அவர்களை நிறுத்துவார் என்று நான் சொல்லவில்லை, அப்படி நிறுத்தவில்லை.
He didn't stop people from killing Jesus.
இயேசுவை கொலை செய்வதிலிருந்து தேவன் தடுத்து நிறுத்தவில்லை.
God didn't stop people from killing Peter, Paul.
பேதுரு பவுல் போன்றவர்களை கொலை செய்வதிலிருந்து தேவன் தடுத்து நிறுத்தவில்லை.
All the apostles.
எல்லா அப்போஸ்தலர்களும்.
Most of them were all killed.
அவர்களில் அதிகமான பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள்.
Because they were Christians.
அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தபடினாலே.
Thomas was killed here in Tamil Nadu.
தமிழ்நாட்டிலே தான் தோமா என்ற சீஷர் கொல்லப்பட்டார்.
In Chennai.
சென்னையிலே.
Well, he came here to preach the gospel and God allowed him to be killed.
அவர் இங்கே சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது வந்தார், அவரோ கொலை செய்ய முடியாத தேவன் அனுமதித்து விட்டார்.
But before these people were killed, they did something for God.
ஆனால் இவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு முன்பதாக தேவனுக்கென்று ஒன்றை சாதித்தார்கள்.
And nobody could kill them before God's time.
தேவனுடைய காலத்துக்கு முன்பாக யாரும் அவர்களை தொட முடியவில்லை.
See, when God supports you, nobody can do anything to you before God's time.
தேவன் உங்களை தாங்கினார் என்று சொன்னால், தேவனுடைய காலம் வருவதற்கு முன்பதாக யாருமே உங்களை ஒன்றும் செய்ய முடியாது.
We read about Jesus that once they took him to the top of a cliff to throw him down.
இயேசுவை ஒருமுறை ஒரு மலையின் உச்சிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து அவரை கீழே தலைகளாக கீழாக தள்ளலாம் என்று கொண்டு சென்றார்கள்.
Do you know that story, Luke chapter 4?
உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியுமா? லூக்கா 4 அதிகாரத்தில் இருக்கிறது.
It is one indication of how God supports those whose hearts are his.
தம்மை பற்றி இருக்கிறவர்களுக்கு, தம்மை பற்றி உள்ளம் சார்ந்து இருக்கிறவர்களுக்கு எப்படி தேவன் தாங்குகிறார் என்பதற்கு ஒரு உதாரணம்.
Jesus was preaching in the synagogue in Nazareth. It says Nazareth-ile ulladara
16 vasathile vaasikkirom Nazareth-ulladana oorile avar oivu naalile jabalathile praveshithar prasangithar.
And he was preaching there.
Ange avar prasangithukondirundar.
And before he finished his sermon,
avare prasangathai mudippadharku munbadhagave,
he had preached only for about 2 minutes.
2 nimisham dhaan prasangithukondirundar.
They stopped him in the middle of the sermon.
Andha prasangathin mathiyileye avare prasangikka vidamal nirthinargal.
When he started verse 22 they were saying, oh what gracious words are falling from his mouth.
அவர் பிரசங்கத்தை ஆரம்பித்த பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 22 வசனத்தை பாருங்கள். எல்லாரும் அவருக்கு நச்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்.
But in 2 minutes they changed their opinion.
2 நிமிஷங்களுக்குள்ளாக தங்களுடைய அபிப்பிராயத்தை மாற்றிக் கொண்டார்கள்.
Verse 28 Everybody in the synagogue was angry with him.
28th வசனத்திலே பாருங்கள், ஜெபாலயத்திலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு.
When a man speaks the truth of God, he is hated by religious people.
ஒரு மனிதர் சத்தியத்தை பிரசங்கிக்கும் பொழுது மதவாதிகளாலே அவர் பகைக்கப்படுகிறார்.
And they, all the people in the synagogue rose up and took him outside.
அந்த ஜெபாலயத்திலிருந்து எல்லா மக்களும் சேர்ந்து இயேசுவை வெளியே கொண்டு போனார்கள்.
Verse 29, they took him to the top of the hill, throw him down and kill him.
செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவரிடத்தில் கொண்டு போனார்கள்.
What can a man do when 200 people catch you and take you to the top of a cliff to throw you down?
200 மக்கள் சேர்ந்து உங்களை தூக்கி கொண்டு மலை உச்சிக்கு கொண்டு அங்கிருந்து கீழே தள்ள முடியாது கொண்டு போனால் நீங்கள் என்ன செய்ய முடியும்?
What can one man do against 200 people coming against him?
ஒரு நபர் என்ன செய்ய முடியும்? 200 பேர் தனக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள்.
And they want to kill him.
அவரை கொலை செய்ய முடியாது விரும்புகிறார்கள்.
But they couldn't kill him.
ஆனால் அவர்களால் கொலை செய்ய முடியவில்லை.
Why?
ஏன்?
Because God's time for Jesus to die had not come.
ஏனென்றால் மரிப்பதற்காக இயேசுக்குரிய அந்த நேரம் இன்னும் வரவில்லை.
God sent him to die on the cross.
சிலுவிலே மரிக்க முடியாக தான் தேவன் இயேசுவை அனுப்பினார்.
So anybody tries to kill him before that, they cannot succeed.
அதற்கு முன்பதாக அவரை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினவர்கள் அவர்கள் ஜெயிக்க முடியாது.
So how did God save him?
எப்படி தேவன் பாதுகாத்தார்?
It says verse 30, he just passed through their midst and went his way.
30th வசனத்திலே பாருங்கள், அவரோ அவர் நடுவே நின்று கடந்து போய் விட்டார்.
Can you imagine 200 people catching one man and he quietly walks away from them?
200 பேர் ஒரு மனிதனை பிடித்து கொலை செய்ய முடியாது கொண்டு போகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் இவர் அப்படியே தனியாக நடந்து போய்விட்டார். கற்பனை செய்ய முடியுமா?
Have you ever thought of how did that happen?
இது எப்படி நடந்தது என்று எப்பொழுதாவது கற்பனை செய்ய முடிந்து கற்பனை செய்தீர்களா?
It doesn't say God lifted him up and took him away.
தேவன் அங்கிருந்து இயேசு அப்படியே தூக்கி கொண்டு போய் விட்டார் என்று சொல்லவில்லை.
It doesn't say any angels came there.
தூதர்கள் அங்கே வந்தார்கள் என்று சொல்லவில்லை.
I thought about it.
நான் இதை குறித்து சிந்தித்தேன்.
How can one man escape 200 people?
இந்த ஒரு மனிதர் 200 பேருக்கு தப்பித்து எப்படி செல்ல முடியும்?
So this is what I understood.
நான் இப்படி தான் விளங்கிக் கொண்டேன்.
God sometimes allows people to have an argument among themselves.
தங்களை குறித்து வாக்குவாதம் பண்ணுவதற்கு தேவன் சில சமயத்தில் அனுமதிக்கிறார்.
So I feel that these 200 people had a little argument among themselves.
இந்த 200 பேருக்குள்ளாக ஏதோ தங்களை குறித்து வாக்குவாதம் எழும்பி இருந்திருக்கும்.
Shall we throw him down from here or here or here or here?
இவரை இங்கே இருந்து கீழே தள்ளலாம் என்ற ஒரு கூட்டம், அங்கே இருந்து தான் தள்ள வேண்டும் என்ற ஒரு கூட்டம், இங்கே இருந்து தான் தள்ள வேண்டும் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம்.
So they're all arguing. No, 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 it must be from here.
இல்ல இல்ல இங்க இருந்து தான் தள்ள வேண்டும் என்ற ஒரு கூட்டம்.
Here he may not die.
இங்க தள்ளினால் சாக மாட்டார், இங்க இருந்து தான் தள்ள வேண்டும் என்ற இன்னொரு கூட்டம்.
All these people arguing and while they arguing Jesus is quietly walking away.
இப்படி எல்லாரும் காரசாரமாக வாக்குவாதம் பண்ணும்போது இயேசு தனியாக நடந்து போய் விட்டார்.
So finally they decide this cliff.
கடைசியாக இந்த மலை உச்சியில் தான் தள்ள வேண்டும் என்று தீர்மானித்தார்கள்.
Look around and Jesus is not there.
தேடி பார்த்தால் இயேசு அங்க இல்லை.
What all God can do for you.
தேவன் நமக்காக தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும்?
What he can do for you when people try to harm you.
உங்களுக்கு தீமை செய்ய மக்கள் முயற்சிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும்?
You know, Herod tried to kill Jesus when he was a helpless baby.
உதவியற்ற ஒரு குழந்தையைப் போல இயேசு இருந்தபொழுது ஏரோது கொலை செய்ய முடியாது விரும்பினார்.
So many soldiers.
அநேக படைவீரர்கள்.
But before the soldiers came, God told Joseph to take Mary, take Jesus away.
படைவீரர்கள் எல்லாம் வந்து கொலை செய்வதற்கு முன்பதாக யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த குழந்தையை கூட்டிக் கொண்டு நீ போய்விடு.
I have experienced things like that in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற அனுபவங்களை அனுபவித்திருக்கிறேன்.
When you honor God,
நீங்கள் தேவனை கனம் பண்ணும் பொழுது
there are so many things God will do.
தேவன் பல காரியங்களை உங்களுக்கு என்று செய்வார்.
To support you.
உங்களை தாங்க முடியாது.
And they will not be able to touch you.
அவர்களால் உங்களை தொட முடியாது.
So the best way to live on this earth is with your heart completely belonging to God.
ஆகவே இந்த பூமியிலே வாழக்கூடிய சிறந்த வாழ்க்கை எது தெரியுமா? முற்றிலுமாக நம்முடைய இருதயம் தேவனை சார்ந்ததா இருக்க வேண்டும்.
Because then God will look all over to support, how can I support him, how can I support her?
அப்பொழுது தேவன் எப்படி இந்த மனிதனை தாங்க முடியும், இவன் எப்படி தாங்க முடியும் என்று சொல்லி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவும்.
And that applies to sisters too.
சகோதரர்களுக்கும் அது பொருந்தும்.
See, when God looked around for one young girl who could be the mother of Jesus,
இயேசுக்கு தாயாக இருக்க வேண்டும் என்று தேவன் தேடி பார்த்த பொழுது, ஒரு வாலிபருக்குள்ளே தேடி பார்த்த பொழுது,
supposing God were looking here in Tamil Nadu for a 19-year-old girl who can be the mother of Jesus,
ஒருவேளை தமிழ்நாட்டிலே ஆண்டவர் தேடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம், இங்கே இயேசுக்கு தாயாக இருக்கக்கூடிய ஒரு 19 வயது சகோதரி யார் என்று தேடிக் கொண்டிருந்தால்,
would he select you?
உங்களை அவர் தேர்ந்தெடுப்பாரா?
Do you think if Mary was a worldly type of girl always dressing up like the film stars, God would have chosen her?
மரியாள் வாழ்ந்த பொழுது 19 வயதாக இருந்த பொழுது ஒரு சினிமா நட்சத்திரத்தை போல ஆபாசமாக உடையணிந்து அல்லது நவநாகரி உடை அணிந்து அப்படி இருந்திருந்திருப்பார்களா?
Or if she was fooling around with the boys, you think God would have chosen Mary?
அல்லது ஆண்களோடு கூட ஜோக் அடித்துக்கொண்டு எள்ளி நகையாடி பேசிக்கொண்டு அப்படி இருந்திருப்பார்களா?
No.
இல்லை.
And if she was not a serious disciple, if she was not God fearing, God would not have chosen her.
அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாய் ஒரு சிறிய சிஷ்யாய் இல்லாதிருந்தால் தேவன் தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார்.
She was a very humble, God fearing, simple girl.
மிகவும் தாழ்மையான எளிமையான ஒரு பெண்மணியாய் இருந்தார்கள்.
And who would choose a God fearing simple girl to marry?
தேவனுக்கு பயப்படக்கூடிய எளிமையான ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு யார் முன் வருவார்கள்?
Most people will want some stylish type of girl.
அநேக ஆண்களுக்கு பையன்மார்களுக்கு ஸ்டைலா இருக்கக்கூடிய பெண் தான் வேண்டும்.
But there was a young man called Joseph who said, I want a simple God fearing girl to be my wife.
யோசேப் என்ற ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவர் என்ன சொன்னார்? எனக்கு தேவனுக்கு பயப்படக்கூடிய எளிமையான ஒரு சகோதரி வேண்டும் என்று விரும்பினார்.
So Joseph looked around in Nazareth and rejected all the stylish girls.
ஆகவே நாசரேத்தில் ஒவ்வொரு பெண்ணாக பார்க்கும் பொழுது ஸ்டைலாக இருக்கக்கூடிய நவநாகரிக பெண்ணெல்லாம் வேண்டாம் என்று தள்ளிவிட்டார்.
And he chose this simple, humble, God fearing girl.
எளிமையான தாழ்மையான தேவனுக்கு பயப்படக்கூடிய அந்த மரியாளை யோசேப்பு தேர்ந்தெடுத்தார்.
Even though Mary was from a poor family.
மரியாள் ஒரு ஏழ்மை வீட்டிலிருந்து வந்திருந்திருக்கலாம்.
And God honored that.
தேவன் அவளை கனப்படுத்தினார்.
So Joseph became the earthly father of Jesus Christ.
ஆகவே யோசேப்பு பூமிக்குரிய தகப்பனாக இயேசுவுக்கு மாறினார்.
What an honor.
அது என்ன கனம் பாருங்கள்.
Even today people respect Joseph and Mary.
இன்றைக்கும் கூட முழு உலகமானது யோசேப்பையும் மரியாளையும் கனம் பண்ணுகிறது.
All the other stylish famous people in Nazareth, nobody knows even their names.
அந்த நாசரேத்தில் அப்பொழுது வாழ்ந்த நவநாகரிக பெண்மணிகள் அவர்களுடைய பெயர் கூட இப்பொழுது தெரியாது.
All the big big men, nobody knows their names.
பெரிய பெரிய மக்களுடைய பெயர்களை யாருமே அறிய மாட்டார்கள்.
God is always searching on the earth for those whose hearts are completely his.
தம்மை பற்றி முழுமையாயத்தோடு இருக்கிறவர்கள் யார், முழுமையாய் தங்கள் இருதயத்தை தனக்கென்று ஒப்புக்கொடுத்தவர்கள் யார் என்பதை தேடும்படிக்கு ஆண்டவர் தேடுகிறார்.
He will look around and pick up some unknown little boy or little girl.
தெரியாத முன்பின் தெரியாத ஒரு சின்ன பையனையும் சின்ன பெண்ணையும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார்.
And prepare them for a great work that he wants them to do.
அவர்கள் செய்யக்கூடிய பெரிய ஊழியத்திற்கென்று அவர்களை இப்பொழுதே ஆயத்தப்படுத்துகிறார்.
A lot of people may not appreciate such a person.
அப்படிப்பட்ட நபரை அநேகர் மெச்சிக்கொள்ளாமல் இருக்கலாம்.
You take the example of Joseph.
யோசேப்புடைய மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள்.
You read in Genesis in chapter 37.
ஆதியாகமம் 37 அத்தியாயத்தில் வாசிக்கிறோம்.
There were certain qualities that Joseph had which made God choose him.
யோசேப்புக்கு தேவன் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சில குணாதிசயங்கள் இருந்தது.
He was a person who obeyed his father.
தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாக அவர் வாழ்ந்து வந்தார்.
You know, one day when 10 of his older brothers had gone out to feed their flock.
தன்னுடைய மூத்த 10 அண்ணன்மார்கள் ஆடு மேய்க்கும்படியாய் போய்விட்டார்கள்.
Joseph's father told him, go and look for my children, my sons.
யோசேப்புடைய தகப்பன் யோசேப்பை பார்த்து என்னுடைய குமாரர்கள் எங்கே என்று போய் தேடி பார்த்து வா என்று சொல்கிறார்.
So Joseph went out to look for, in verse 13, Verse 13, Israel told his son Joseph, go and look for my sons.
13th வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமில் ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களை போய் பார்த்து வா என்று சொல்கிறார்.
And Joseph said, I will go.
யோசேப்பு என்ன சொல்கிறார்? இதோ போகிறேன்.
The simple words shows his attitude towards his father.
அந்த எளிமையான வார்த்தைகள் அவர் தகப்பன் மீது வைத்திருந்த மனப்பான்மையை காண்பிக்கிறது.
That is the first lesson. First thing that God tests young people in.
வாலிபர்களை தேவன் சோதிக்கிற காரியம் முதல் காரியம் இதுதான், அப்பா அம்மாவுக்கு எப்படி கீழ்ப்படுகிறார்களா?
Do you respect your father and mother?
உங்களுடைய தகப்பனையும் தாயையும் நீ மதிக்கிறாயா?
If you honor your father and mother, it will go well with you.
உன் தகப்பனையும் தாயையும் நீ கனமணினால் உனக்கு நன்மை உண்டாகும்.
Your father and mother may not be as educated as you are.
உன்னை போல உன்னுடைய தகப்பனும் தாயும் படித்தவர்களா இல்லாமல் இருக்கலாம்.
It doesn't matter.
அது ஒரு பொருட்டல்ல.
If you honor them,
அவர்களை நீ கனமணினால்
God will honor you.
தேவன் உன்னை கனமணுவார்.
Please remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
God honors those who honor him.
தேவன் தம்மை கனமணுகிறவர்களை கனமணுகிறார்.
So Joseph honored his father.
யோசேப்பு தன்னுடைய தகப்பனை கனமணினார்.
And that's why God honored him.
ஆகவே தான் தேவன் யோசேப்பை கனமணினார்.
That's the first thing.
அதான் முதல் காரியம்.
If you don't honor your parents, it will not go well with you.
உன் பெற்றோரை நீ கனமண்ணாவிட்டால் உன் வாழ்க்கையில் காரியங்கள் செம்மையாய் போகாது.
We read in the Bible of the son of Noah called Ham who did not honor his father.
தன்னுடைய தகப்பனை கனமண்ணாத நோவாவுடைய மகன் காம் அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
He made fun of his father.
தன்னுடைய தகப்பனை கிண்டல் செய்தான்.
There may be, of course, what his father did was wrong. He made a mistake.
தன்னுடைய தகப்பன் செய்தது தவறுதான், அவர் தப்பு செய்து விட்டார்.
But even there, a son has got no business to speak evil of his father.
ஆனால் அங்கேயும் கூட தன்னுடைய தகப்பனை குறித்து தீமையாய் பேசுவதற்கு மகனுக்கு உரிமை இல்லை.
So be careful.
ஆகவே கவனமாயிருங்கள்.
That you don't speak evil about your parents.
உன்னுடைய பெற்றோரை குறித்து தீமையாய் பேசாதபடிக்கு கவனமாயிருங்கள்.
Some of your parents may not be God fearing people.
உங்களிலே ஒரு சிலருடைய தகப்பன்மார்கள் அல்லது பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படாதவர்களாக இருக்கலாம்.
They may be idol worshippers.
அவர்களே விக்கிரக ஆராதகராக இருக்கலாம்.
But don't speak evil of them.
அவர்களை குறித்து தீமை பேச வேண்டாம்.
You don't have to worship idols like they do.
அவர்கள் விக்கிரகத்தை வணங்குறது போல நீ வணங்க தேவையில்லை.
But if you see some weakness in them, just cover it up.
ஆனால் அவருடைய பலவீனத்தை நீ பார்த்தால் அதை மூடிவிடு.
That's what Noah's other two sons did. They covered their father's.
நோவாவுடைய மற்ற இரண்டு மகன்கள் அதை தான் செய்தார்கள். தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள்.
That's a very simple principle.
இது மிகவும் எளிமையான ஒரு கோட்பாடு.
It says about Jesus in Luke chapter 2.
இயேசுவை குறித்து நாம் வாசிக்கிறோம் லூக்காஸ் சுவிசேஷம் 2 அதிகாரம்.
Remember, Jesus was perfect.
இயேசு பூரணராக இருந்தார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
Joseph and Mary were imperfect.
யோசேப்பும் மரியாளும் பூரணமற்றவர்களாக இருந்தார்கள்.
But we read in Luke chapter 2 verse 51.
ஆனால் லூக்கா 2 அதிகாரம் 51 வசனத்தில் வாசிக்கிறோம்.
He went down with Joseph and Mary to Nazareth and continued in subjection to them.
அவருடனே கூட போய் நாசரேத் ஊரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வாசிக்கிறோம்.
So we read that he for 30 years he was at home and he was subject.
ஆகவே 30 ஆண்டுகளாக வீட்டிலே அவர் கீழ்ப்படிந்திருந்தார், அடங்கி இருந்தார்.
I think Joseph had died sometime, we don't know when.
யோசேப்பு மரித்து விட்டார், எப்பொழுது என்று எனக்கு தெரியாது.
After that he was subject to Mary.
அதற்கு பிறகு மரியாளுக்கு இயேசு கீழ்ப்படிந்திருந்தார்.
Throughout his 30 years he was subject to them.
ஆனால் 30 ஆண்டுகளாக அவர் முற்றிலுமாக கீழ்ப்படிந்திருந்தார்.
And at the end of it,
அவருடைய முடிவிலே,
when he got baptized,
அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு,
the voice from heaven said, "This is my son, I am very pleased with him."
என்னுடைய நேசகுமாரன் விரலை நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டானது.
What had he done in 30 years that the father was so pleased?
தேவன் அந்த அளவுக்கு பிரியமுள்ளவராய் இருப்பதற்கு 30 ஆண்டுகளாக இயேசு என்ன செய்தார்?
He had not healed any sick, he had not preached any sermon.
30 ஆண்டுகளே பிரசங்கம் செய்யவில்லை, நோயாளிகளை குணமாக்கவில்லை.
Only thing written about Jesus is he pleased his father.
அவரை குறித்து எழுதப்பட்ட ஒரே காரியம் தன்னுடைய பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார்.
And the other thing written about him is that he knew the scriptures by the time he was 12.
இன்னொரு காரியம் அவரை குறித்து எழுதப்பட்டது என்னவென்றால், 12 வயதா இருக்கும் பொழுதே வேத வாக்கியங்கள் நன்றாக அறிந்திருந்தார்.
He didn't come from heaven with all the knowledge in his head.
வேத அறிவோடு கூட பரலோகத்திலிருந்து வரும்பொழுது அவர் வரவில்லை.
He was born just like any baby.
எந்த ஒரு குழந்தையைப் போல தான் அவரும் பிறந்தார்.
How does a baby acquire knowledge?
இப்போ இந்த வேத அறிவை அந்த குழந்தை எப்படி பெற்றுக்கொண்டது?
How do you acquire knowledge of Tamil or mathematics or anything?
தமிழை குறித்தோ கணிதத்தை குறித்தோ நீ உங்களுக்கு எப்படி அறிவு வந்தது?
You have to study.
நீங்கள் அதை படிக்க வேண்டியிருந்தது.
How do you know the stories of the Bible?
வேதத்தினுடைய கதைகள் உங்களுக்கு எப்படி தெரியும்?
Only if you read it.
நீங்கள் அதை வாசித்தால் தான்.
Now you must remember one thing.
ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
See, these type of printed Bibles are available only in the last 600 years.
இவ்விதமான அச்சடிக்கப்பட்ட வேதாகமம் நம்முடைய கைகளில் தவழ்கிறது கடந்த 600 ஆண்டுகளாக தான்.
And in Tamil Nadu maybe only little more than 100 years.
தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 100 ஆண்டுகளுக்கு மேலாக தான்.
There was no Bible.
அதற்கு முன்பு யாருடைய கரத்திலே வேதாகமம் இல்லை.
For so many years.
அநேக ஆண்டுகளாக கரங்களிலே வேதாகமம் இல்லை.
So when Jesus was in his house he did not have a Bible at home.
ஆகவே இயேசு வீட்டிலே இருக்கும் பொழுது வீட்டிலே அவருக்கு வேதாகமம் இல்லை.
This printing was discovered only 600 years ago.
இந்த அச்சடிக்கக்கூடிய காரியம் 600 ஆண்டுகள் முன்பாக தான் கண்டுபிடிக்கப்பட்டது.
Before that they used to write with pen and ink on parchment.
அதற்கு முன்பாக தோல் சுருக்களிலே தான் அவர்கள் கையை வைத்து எழுத வேண்டியிருந்தது.
And that's very expensive to get one copy of that.
அந்த பிரதியிலே ஒன்றை பெற்றுக்கொள்வது என்பது அவ்வளவு விலை உயர்ந்தது.
So in Jesus' time the Old Testament was only available in the synagogue.
ஆகவே இயேசுவின் காலங்களிலே பழைய ஏற்பாட்டு பிரதி என்பது தேவாலயத்திலே மட்டும்தான் வைக்கப்பட்டது.
One copy.
ஒரே ஒரு பிரதி மட்டும்தான் அங்கே வைக்கப்பட்டது.
Because it is so expensive, handwritten.
ஏனால் கையால் எழுதப்பட்டது அவ்வளவு விலை அதிகமானது.
So if he wanted to study the scriptures,
ஆகவே அவர் வேதத்தை படிக்க வேண்டும் என்றால்,
They used to meet on Saturday in the synagogue.
சனிக்கிழமை தேவாலயத்தில் போவார்கள்.
And he had to listen.
அங்கே பேசப்படுகிற வாத வேத வார்த்தையை கேட்பார்.
Today when I quote a verse, you can look in your Bible.
இப்போது நான் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் வேதத்தில் பார்க்க முடிகிறது.
When Jesus sat in a synagogue like this, there was no Bible.
இயேசு தேவாலயத்தில் இதுபோல உட்கார்ந்திருந்த பொழுது கரங்களில் வேதாகமும் இல்லை.
The rabbi from the front will read.
அங்கே மேலே இருந்து ரபி தான் வேதத்தை வாசிப்பார்.
And he has to pay attention.
அதை கவனமாய் கேட்க வேண்டியிருந்தது.
If he is not paying attention, he won't get it.
கவனம் இல்லாவிட்டால் அவருக்கு அந்த வேத வசனம் கிடைக்காது.
There's no way of checking again because he doesn't have a book.
வீட்டுக்கு போயலாம் நாம் திருப்பி பார்க்க முடியாது அப்பொழுது.
So imagine how carefully he sat in the meeting listening.
ஆகவே கூட்டத்தில் எவ்வளவு கவனமுள்ளவராய் உட்கார்ந்து அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் கவனித்திருந்திருப்பார்.
That's a very good habit to develop.
நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய நல்ல ஒரு பழக்கம்.
To sit in the meeting and listen carefully.
கூட்டத்தில் உட்கார்ந்து கவனமாய் ஒவ்வொன்றையும் கவனிப்பது.
Not to let your thoughts wander here and there.
எண்ணங்கள் இங்கேயும் அங்கேயும் அலசடிப்பட விடக்கூடாது.
And then I believe that during the week he must have gone to the synagogue every day, asked the rabbi to read something for him.
அதற்கு பிறகு வார நாட்களிலே அவர் தேவாலயத்துக்கு சென்று அங்குள்ள ராபியை எனக்கு இதை வாசித்து காண்பிப்பீர்களா அதே வாசித்து காண்பிப்பீர்களா என்று கேட்டிருப்பார்.
Rabbi must have been very happy because no boys would come and ask for that.
வேற எந்த ஒரு பையனும் வந்து கேட்காத காரியத்தை இவர் கேட்கிறார் என்று சொல்லி ரபி அவரை குறித்து சந்தோஷப்பட்டிருந்தார்.
Every day he would go to the rabbi in the synagogue and say, can you please read a little bit from me?
ஒவ்வொரு நாளும் அவர் அந்த தேவாலயத்துக்கு சென்று ரபியை பார்த்து எனக்கு இதை கொஞ்சம் வாசித்து காண்பிக்கிறீர்களா?
Then he'd go the next day and say, can you read the next chapter for me?
அடுத்த நாள் போய் எனக்கு அடுத்த அதிகாரத்தை கொஞ்சம் வாசித்து காண்பிப்பீர்களா?
So let's assume that he started at the age of 5.
5 வயதில் இந்த வேலையை இப்படி அவர் ஆரம்பித்திருந்திருப்பார் என்று வைத்துக் கொள்வோம்.
How did he know the scriptures by the time Jesus was 12?
12 வயதாகும் பொழுது எப்படி அவர் வேத வாக்கியங்களை எல்லாம் நன்றாக கற்று அறிந்திருந்தார்?
I believe that for 7 years he went every day to the synagogue and asked the rabbi, let me read the next chapter for me, read the next chapter.
ஆகவே 7 ஆண்டுகள் அவர் தேவாலயத்திற்கு ஜெபாலயத்திற்கு சென்று இந்த அதிகாரத்தை வாசித்து காண்பீர்கள், அடுத்த அதிகாரத்தை வாசித்து காண்பீர்கள், அடுத்த அதிகாரத்தை வாசித்து காண்பீர்கள் என்று கேட்டிருந்தார்.
In 7 years he had understood the whole Bible, 39 books, those days only Old Testament.
அந்த நாட்டில் பழைய ஏற்பாடு மட்டும் தான் இருந்தது, 39 புத்தகங்கள். ஆகவே 7 ஆண்டுகளிலே 39 புத்தகங்கள் நன்றாக படித்து விட்டார்.
So that at the age of 12 he was sitting in the temple and even the scholars were surprised how he knew so much.
அங்கே அவர் 12 வயதா இருந்த பொழுது அங்கே ஜெப ஆலயத்தில் உட்கார்ந்து வேதாகம வல்லுநர்களோடு கூட அவர் உரையாடி கொண்டிருக்கிறார்.
So if Jesus could study the scriptures like that in 7 years, why can't you study it in 7 years? Having a Bible at home.
7 ஆண்டுகள் இயேசு இப்படி வேதத்தை கற்று அறிந்திருந்தால் வேதத்தை வீட்டிலே வைத்திருக்கிறவர்களாக நீங்கள் ஏன் அப்படி வேதத்தை கற்றுக்கொள்ள முடியாது?
Almost all the knowledge of the Bible I have today I learned in the first 7 years after I was converted.
இன்றைக்கு எனக்கு இருக்கக்கூடிய வேத அறிவெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட பொழுதுக்கு பிறகு முதல் 7 ஆண்டுகள் நான் வாசித்ததுதான்.
Because once you store it in your mind, it's with you for life.
ஒரு முறை உங்களுடைய மனதிலே நீங்கள் பதித்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஆயுட்காலம் முழுதுமாய் அங்கே இருக்கும்.
You know, like you learned to read when you were very small and it's with you for life.
நீங்கள் சிறு வயதில் இருக்கும் பொழுது எழுத படிக்க கற்றுக்கொண்டீர்கள், இப்பொழுது வாழ்க்கை முழுதுமாக அது உங்களுக்கு இருக்கிறது.
You learned addition when you were small, it's with you for life.
நீங்கள் சிறு வயதா இருக்கும் பொழுது கூட்டல் பாடம் கற்றுக்கொண்டீர்கள், இன்றைக்கும் அது ஞாபகத்தில் இருக்கிறது.
In the same way, if you read the Bible, it'll be with you for life.
அதே போல வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் வாழ்நாள் முழுதுமாய் இருக்கும்.
See, people learn how to play a keyboard or something when they are young, they remember it all their life.
சிறு வயதிலேயே இந்த கீபோர்ட் வாசிப்பதற்கு கற்றுக்கொள்கிறார்கள், ஆழினால் முழுதுமாய் இதை ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள்.
So it's a wonderful thing to store up God's word in your mind.
ஆகவே உங்களுடைய மனதிலே தேவனுடைய வார்த்தையை வைத்திருப்பது எவ்வளவு அற்புதமான காரியம்.
That is the proof to God that your heart is completely His.
உங்கள் இதயமானது முற்றிலுமாய் அவரை சார்ந்திருக்கிறது என்பதனுடைய அத்தாட்சி இதுதான்.
So remember the verse we started with, God will support you all over the world if He sees your heart is completely His.
நாம் ஆரம்பித்த அந்த வேத வசனத்திலே பார்ப்போம், நீங்கள் தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு உங்கள் இதயம் இருந்தால் உங்களை தாங்கும்படிக்கு பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவும்.
And I want to say something to the sisters also.
சகோதரிகளுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன்.
I want you to see how this 19-year-old Mary praised God.
19 வயது நிரம்பிய மரியாள் எப்படி தேவனை துதித்தார்கள் என்று நீங்கள் பார்க்க விரும்புகிறேன்.
Turn with me to Luke chapter 1.
லூக்கா 1 அதிகாரம்.
And I want to read from, you know, when she heard that she's going to be the mother of Jesus.
இயேசுக்கு தாயாக தான் இருக்க போகிறேன் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில்.
And such a thing had never happened in history that a woman gets a child without even being married or
திருமணம் ஆகாமலே ஒரு கன்னி ஒரு குமாரனை பெறுவாள் என்ற சம்பவம் இதுவரை கேட்டிராத ஒன்று உலகத்திலே, உலக சரித்திரத்திலே.
You know, she's never been with a man and got a child.
ஒரு ஆணோடு கூட இல்லாத ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை பெறுவது
என்பது
சரித்திரத்தில் நடந்ததே கிடையாது.
And the angel comes and says to this 19-year-old girl, it's going to happen to you.
இது உனக்கு சம்பவிக்க போகிறது என்று சொல்லி ஒரு தூதன் வந்து சொல்கிறான்.
And she says verse 34, how can it be? I'm a virgin. Luke 1:34.
லூக்கா 1:34லே மரியாள் நான் புருஷனை அறியேனே இது எப்படி ஆகும் என்று கேட்கிறான்.
And the angel said the Holy Spirit will come on you and you will have the Son of God.
அதற்கு தேவதூதன் பரிசுத்தாவின் மேல் வரும் உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும்.
Because verse 37, nothing is impossible for God.
அது தேவனுடைய குமாரன் என்னப்படும் என்று பார்க்கிறோம். 37ஆம் வசனம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
There was no argument.
அங்க எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லை.
There was no saying but such thing has never happened, how can it happen to me or any such thing.
இப்படிப்பட்ட காரியம் நடந்ததே இல்லையே எனக்கு மட்டும் இப்படி நடக்கும் என்றெல்லாம் அங்க கேள்வி கேட்கவில்லை.
I see a simple faith.
அங்க ஒரு எளிய விசுவாசத்தை பார்க்கிறேன்.
To believe something impossible.
கூடாத காரியத்தை விசுவாசிக்கும்படிக்கு ஒரு எளிய விசுவாசம்.
You know earlier on we read about a person who knew the scriptures called Zechariah.
அதுக்கு முன்பு நாம் வாசிக்கிறோம் வேதத்தை அறிந்தவனாகிய சகரியாவை குறித்து வாசிக்கிறோம்.
Him also one angel came and said your wife will have a son now.
அவருக்கும் ஒரு தேவதூதன் வந்து உனக்கு மனைவி ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொன்னார்.
How can that be? We are all old people.
நாங்கெல்லாம் வயது சென்றவர்கள் ஆகிவிட்டோம் என்று வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தார்.
And the angel told Zechariah you will be dumb until the child is born.
குழந்தை பிறக்கும் வரை நீ ஊமையாய் இருப்பாய் என்று தூதன் சொல்லிவிட்டு போய்விட்டார்.
Because he didn't believe.
என்னடால் அவன் விசுவாசிக்கவில்லை.
But Mary,
ஆனால் மரியாளோ,
she believed.
விசுவாசித்தார்கள்.
We know she believed because it says in Luke 1:45.
லூக்கா 1:45 இல் நாம் வாசிக்கிறோம்.
Blessed is she who believed because there will be a fulfillment of what the Lord has spoken.
விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லப்படினாலே கர்த்தரால் அவர்களுக்கு சொல்லப்பட்ட நிறைவேறும் என்று சொல்லப்பட்டபடினாலே அவர்கள் விசுவாசித்தாள் என்று அறிகிறோம்.
Now here was this old man who did not believe.
ஆனால் இங்கே ஒரு வயது முதிர்ந்த ஒரு நபர் விசுவாசிக்கவில்லை.
Now he could not say such a thing has never happened.
இது போன்ற காரியம் நடக்கவே இல்லை என்று அவர் சொல்ல முடியாது.
Because it did happen with Abraham and Sarah who were much older than him.
ஏனென்றால் அவரை காட்டிலும் வயது முதிர்ந்த ஆபிரகாம் சாராவுக்கு குழந்தை பிறந்தது ஆகவே சகரியைப் போல நடக்கவில்லை என்று சொல்ல முடியாது.
There was one example.
அவளுக்கு குறைந்தபட்சம் ஒரு மாதிரி இருந்தது.
But he still didn't believe.
ஆனாலும் அவர் விசுவாசிக்கவில்லை.
But Mary had no example of a virgin giving birth to a child.
ஆனால் மரியாளுக்கோ இதுவரை கன்னி குமாரனை பெற்றது சரித்திரமே இல்லை.
But she believed.
ஆனாலும் விசுவாசித்தார்.
She believed because God said so.
தேவன் அப்படி சொன்னபடியினாலே அவர்கள் விசுவாசித்தார்கள்.
So that's one thing I can tell you, not only you girls but boys as well.
ஆகவே இது சகோதர பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சொல்கிறேன்.
That God honors those who believe what is written in his word.
தம்முடைய வார்த்தையில் எழுதப்பட்டவைகளை விசுவாசிக்கிறவர்களை தேவன் கனமண்ணுகிறார்.
Verse 45. Blessed is the one who believes that there will be a fulfillment of what was spoken to her by the Lord.
விசுவாசித்தவளே பாக்கியவதி. லூக்கா 1:45. கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும்.
And now see how she speaks.
இப்போ எப்படி பேசுகிறாள் என்று பாருங்க.
Remember this is a 19-year-old girl with no Bible at home.
வீட்டிலே வேதம் இல்லை 19 வயது நிரம்பிய பெண்.
But a God-fearing girl.
ஆனால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஒரு இளம்பெண்.
And now see verse 46
to 55. 46ஆம் வசனத்தை 55ஆம் வசனம் வரை.
I want you to listen.
நீங்க கவனிக்க முடியா விரும்புகிறேன்.
See whether you can praise God like this.
இது போன்று நீங்கள் தேவனை துதிக்க முடியுமா?
Please read. 46 to 55.
46ஆம் வசனத்திலிருந்து 55ஆம் வசனம் வரை. அப்பொழுது மரியாள் என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்கு களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளாலே நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் என்னைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாய் இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். அங்கே ஏதோ ஒரு பகுதி எடுத்து வாசிக்கவில்லை.
She was speaking all this from her heart.
தன்னுடைய இருதயத்திலிருந்து இவெல்லாம் பேசினார்கள்.
How many of you can pray to God like this?
இது போன்ற எத்தனை பேர் நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்க முடியும்?
From the heart.
உள்ளத்திலிருந்து.
Even older people can't pray like this.
வயது முதிர்ந்தவர்கள் கூட இது போல ஜெபிக்க முடியாது.
You learn something about Mary there, a young 19-year-old girl.
இளம் பெண்ணாக இருந்த 19 வயது பெண்மணி.
That she listened carefully to what was preached in the synagogue.
தேவாலயத்திலே பிரசங்கித்ததெல்லாம் கவனமாய் கேட்டு மனதிலே வைத்து.
Many of those things that she's saying here are from Old Testament scriptures.
இங்கே சொல்லப்பட்ட பல காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள வேத வசனங்களுடைய மேற்கோள் காட்டி.
It's very similar to the prayer that Hannah, the mother of Samuel, prayed.
சாமுவேலுடைய தாயாகிய அன்னாள் ஜெபித்த ஜெபத்திற்கு ஒத்திருக்கிறது.
So she must have heard that when she was a little girl in the synagogue.
ஆகவே தேவாலயத்திலே சிறு பெண்ணாக இருந்த பொழுது அந்த பகுதி வாசிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் கேட்டிருந்திருப்பார்கள்.
Sometime when you get time you compare this with the prayer of Hannah in 1 Samuel.
உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த பகுதியையும் அன்னாள் ஜெபித்த அந்த ஜெபத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாக கேட்கிறேன்.
You can see how Mary had absorbed scripture and could pray scripture.
எப்படி வேத வசனத்தை எல்லாம் தனக்குள்ளே உள்வாங்கி கொண்டு ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பயன்படுத்தி
ஜெபிக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட மக்களை தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார்.
Now today God is not choosing people to be the mother of Jesus, but God is choosing people to be the witnesses of Jesus.
இன்றைக்கு தேவன் தம்முடைய இயேசுக்கு தாயாக இருக்கிறவர்கள் யார் என்று தேர்ந்தெடுக்கவில்லை, தமக்கு சாட்சியா இருக்க போறவர்கள் யார் என்று தேர்ந்தெடுக்கிறார்.
But it's this type of people whom God chooses.
ஆனால் இப்படிப்பட்ட மக்களை தான் தேவன் தேர்ந்தெடுக்கிறார்.
Those who are familiar with scripture.
வேதங்களிலே பழக்கப்பட்டவர், வேதத்திலே பழக்கப்பட்டவர்கள்.
If you read the prayers in the Bible,
வேதத்திலே இருக்கக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால்,
the prayers of Nehemiah,
நெகேமியாவின் ஜெபம்,
Daniel,
தானியேலின் ஜெபம்,
you read those books, they prayed.
அவர்கள் ஜெபித்த பொழுது,
and very often when they prayed, they were quoting scripture.
அடிக்கடி அவர்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் வேத வசனத்தை சொல்லியே ஜெபிப்பார்கள்.
Even in Acts 4 when the apostles were praying, they quote Psalm 2.
அப்போஸ்தலர் 4 அதிகாரத்திலே அப்போஸ்தலர் ஜெபித்த பொழுது சங்கீதம் 2 மேற்கோள் காட்டி ஜெபிக்கிறார்கள்.
They knew scripture and they said, Lord, you have said this, you got to do this.
அவர்கள் வேதத்தை அறிந்தவர்களாய் ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீரே, ஆகவே எங்களுக்கு செய்யும் என்று கேட்கிறார்கள்.
I want to encourage all of you young people to learn that habit.
ஆகவே வாலிபர்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியாய் கேட்கிறேன்.
To know scripture and when you pray to God, say, Lord, you said this in scripture here.
வேதத்தை அறிந்தவர்களாய் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே இந்த அதிகாரத்திலே இந்த புத்தகத்திலே இப்படி சொல்லியிருக்கிறீரே என்று சொல்லி கேளுங்கள்.
Fulfill it.
ஆண்டவரே அதை நிறைவேற்றும்.
That's like going to a bank with a check.
அது வங்கியிலே ஒரு காசோலை வைத்துக் கொண்டு போதே போல.
They have to give you the money.
நான் அதை எடுத்துக்கொண்டு போனால் அவன் பணத்தை கொடுக்க வேண்டும்.
And that's like going to God with a promise. He has to fulfill it.
அதேதான் அதற்கொப்பாக தேவனிடத்திலே நான் வாக்குத்தத்தை எடுத்துக்கொண்டு செல்கிறேன், அவர் நிறைவேற்ற வேண்டும்.
Learn how Mary prayed.
மரியாள் எப்படி ஜெபித்தாள் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள்.
These are good habits that we can pick up.
நாம் பழகிக்கொள்ள வேண்டிய நல்ல பழக்கங்கள்.
So there are examples for young men and women in the scriptures.
ஆகவே வேதத்திலே பையன்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய மாதிரிகள் உண்டு.
Now let me turn back to the example of Joseph again.
மீண்டும் யோசேப்புடைய மாதிரியை நான் எடுத்துக்கொள்ளட்டும்.
For a young man,
ஒரு வாலிபன்,
number 1 he obeyed his father.
முதலாவது காரியம் தன்னுடைய தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்தார்.
And he faced tremendous opposition from his 10 older brothers who were all jealous of him.
அந்த தன்னுடைய மூத்த சகோதரருடைய பொறாமைக்கு அவர் ஆளானார்.
பிகாஸ் ஹி வாஸ் பார்ன் டு அனதர் மதர் ஜோசப்.
யோசேப்பு வேற ஒரு தாய்க்கு பிறந்தார்.
ஜேக்கப் ஹட் சில்ட்ரன் த்ரூ 4 விமன்.
யாக்கோபுக்கு 4 ஸ்திரீகள் மூலமாக பிள்ளைகள் பிறந்தார்கள்.
அண்ட் ஆல் தி அதர் 10 வர் பார்ன் த்ரூ தி அதர் விமன்.
மற்ற 10 பையன்களும் மற்ற ஸ்திரீகள் மூலமாக பிறந்தவர் பிள்ளைகள்.
ஜோசப் வாஸ் பார்ன் த்ரூ அனதர் வைஃப் ஆஃப் ஜேக்கப்.
யோசேப்பு யாக்கோபுக்கு இன்னொரு மனைவியின் மூலமாக பிறந்தவர்.
Her name was Rachel.
ராகேல் என்ற அந்த பெண்மணிக்கு மகனாக பிறந்தவர் யோசேப்.
They were his step brothers. They were not really the same mother.
ஆகவே இந்த சகோதரர்கள் எல்லாரும் அவருக்கு கூட பிறந்த சகோதரர் அல்ல, ஒன்று விட்ட சகோதரர் என்று சொல்லலாம்.
So they hated him.
ஆகவே அவர்களை பகைத்தார்கள்.
And but he did not hate them.
ஆனால் யோசேப்பு அவர்களை மாற்றாம் சகோதரர்களை அவர் வெறுக்கவில்லை.
Baby Joseph was only 17 years old.
யோசேப்புக்கு அப்பொழுது 17 வயதாக இருந்தது.
Verse 2.
இரண்டாம் வசனம்.
And then he had a couple of dreams, it says.
அங்கே பார்க்கிறோம் அவருக்கு ஒரு சில சொப்பனங்கள் இருந்தது.
From verse 6 to 10 he talks about two dreams that he had.
37 ஆம் அதிகாரம் 6 to 10 வரை அவருக்கு கிடைத்த சொப்பன.
Chapter 37.
37 ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், சொப்பனங்களை குறித்து வாசிக்கிறோம்.
And if you read those dreams, they were fulfilled about 12-13 years later.
அந்த சொப்பனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால் 13 ஆண்டுகள் கழித்து அந்த சொப்பனங்கள் நிறைவேறின.
So we know those dreams were from God.
ஆகவே தான் இந்த சொப்பனங்கள் தேவனிடத்திலிருந்து வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம்.
Now can you think what type of dreams today's 17 year old young men have?
இன்றைக்கு 17 வயது நிரம்பிய மக்களுக்கு பையன்களுக்கெல்லாம் என்ன சொப்பனம் வருகிறது தெரியுமா?
Many of you are 17 years old. What type of dreams do you have?
இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு 17 வயசா இருக்கு, என்ன விதமான கனவு உங்களுக்கு வருது நைட்ல?
I'll tell you, we dream about what we think of during the day.
நாம் ஒரு நாள் முழுதும் எதை குறித்து எண்ணுகிறோமோ அதைத்தான் இரவில் சொப்பனமாக வருகிறது.
If you keep on thinking day after day about something, you will dream about that at night.
ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை குறித்து எண்ணிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களுடைய சொப்பனமாக வரும்.
If you keep on thinking of things that are very fearful and frightening, you get frightening dreams.
பயங்கரமான பயமுறுத்தக்கூடிய காரியங்களை எண்ணிக்கொண்டிருந்தால் பார்த்தால் அதனுடைய காரியம் தான் சொப்பனமாய் வரும்.
If you keep on reading and looking at filthy pictures throughout the days, you'll get those dreams at night.
நீங்கள் அசுத்தமான காரியங்களை வாசித்து அசுத்தமான காட்சிகளை பார்த்து படங்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவைகளே தான் இரவிலே சொப்பனங்களாக வரும்.
So if you want good dreams, you better think about good things during the day.
நல்ல காரியங்கள் சொப்பனமாக வரும் என்று சொன்னால் பகல் முழுவதும் நல்ல காரியங்களை எண்ணி பாருங்கள்.
The best thing is to meditate on God's word.
சிறந்த காரியம் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வேத வசனத்தை தியானிப்பது.
I was also young once like you.
ஒருமுறை நானும் உங்களைப் போல வாலிபனாக இருந்தேன்.
I was 19 years old when I was converted.
நான் மனதின் பொழுது 19 வயதாக இருந்தது.
Tempted just like you.
உங்களைப் போலவே சோதிக்கப்பட்டேன்.
But because I filled my mind with God's word day and night,
ஆனால் இரவும் பகலுமாக என்னுடைய மனதை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பினபடியாலே
I did not have so many dirty dreams like other people.
மற்ற மக்களைப் போல எனக்கு அவ்வளவு அசுத்தமான கனவுகள் எல்லாம் வரவில்லை.
So I've learned that if you fill your mind with God's word, your dreams will become cleaner and better.
ஆகவே உங்களுடைய மனதை தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சொப்பனங்கள் எல்லாம் சுத்தமானதாக வரும்.
Sometimes we may think, yes, I'm quite a clean person.
சில சமயத்திலே நான் சுத்தமான தான் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
Okay, tell me what type of dreams you dream and I'll tell you whether you're a clean person or not.
உங்களுக்கு இரவு நேரங்களிலே எவ்விதமான கனவுகள் வருகிறது என்று சொல்லுங்கள், நீங்கள் ஒரு சுத்தமான மனிதனா இல்லையா என்று நான் சொல்லுவேன்.
Because your subconscious will come up at night and give you certain dreams.
உங்கள் உள் மனது இரவிலே சில சொப்பனங்களை ஏவி விடுகிறது.
And whatever impression you give to others, you're a holy person. Your inner man knows whether you're holy or not.
நீங்கள் மற்றவர்களுக்கு நான் நல்லவன் என்ற காட்சியை கொடுக்கிறீர்கள், ஆனால் உங்கள் உள்ளான மனிதன் நீங்கள் நல்லவனா இல்லை என்பதை அறிந்திருக்கிறான்.
So that's to me it is a good test.
எனக்கு அது நல்ல ஒரு பரிசோதனையாக காணப்படுகிறது.
We all get dreams.
நாம் எல்லாருக்கும் சொப்பனம் வருகிறது.
From a young age to an old age we get dreams.
சிறு வயதிலிருந்து பெரு வயது வரை எல்லாருக்கும் சொப்பனம் வருகிறது.
And the dreams are a good test of whether you are really clean inside or not.
உள்ளே நீங்கள் உண்மையாலுமே சுத்தவான்களா இருக்கலா இல்லையா என்பதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொப்பனங்கள் தான் ஒரு பரிசோதனை.
I want to tell you a little secret.
நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
If you are still getting dirty dreams, it means that you have not really cleansed your inner life fully.
இன்னுமாய் உங்களுக்கு கெட்ட சொப்பனங்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் உங்கள் உள்ளான வாழ்க்கையை அதிகமாக சுத்திகரித்துக் கொள்ளவில்லை.
You are getting scary dreams. That means
பயங்கரமான கனவுகள், பயமுறுத்தக்கூடிய கனவுகள் வந்தால்
means you are not really trusting God inside.
நீங்கள் உண்மையாலுமே உள்ளே தேவனை நம்பவில்லை.
So I'm not saying you should condemn yourself.
ஆகவே உங்களை நீங்களே ஆக்கணைக்குள்ளாய் தீர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை.
Because you may have finished looking at dirty things now.
நீங்கள் இப்பொழுது அந்த அசுத்தமான காட்சிகளை பார்ப்பதை நிறுத்தியிருந்திருக்கலாம்.
But because you saw and read so many things in the past, it keeps coming up.
ஆனால் கடந்த காலங்களிலே நீங்கள் அதை வாசித்து பார்த்தபடினாலே இப்பொழுது அது வந்து கொண்டே இருக்கிறது.
If you have seen and read dirty things in the past, sometimes those dreams can continue for 20 years.
கடந்த காலத்திலே நீங்கள் ஒரு அசுத்தமான ஒரு காட்சியை பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் அது 20 ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கும்.
And the only way to stop them,
அதை நிறுத்துவதற்கு ஒரே வழி
is by filling your mind with the word of God.
தேவனுடைய வார்த்தையினாலே உங்கள் மனதை நிரப்புவது.
The word of God is the only pure thing on this earth.
இந்த பூமியிலே தூய்மையான ஒரு காரியம் இருக்குமேயானால் அதுதான் தேவனுடைய வார்த்தை.
If you fill your mind with the word of God,
உங்கள் மனதை தேவனுடைய வார்த்தையால் நிரப்பி விட்டீர்களானால்
that will push out all those other dirty things that you have accumulated in younger days in your life.
நீங்கள் இளம் நாட்களிலே தலையிலே சேர்த்து வைத்த பொல்லாத காரியங்கள் எல்லாம் அது கழுவி உள்ளே தள்ளிவிடும்.
All the dirty books and pictures that you saw,
நீங்கள் வாசித்த பார்த்த அசுத்தமான காட்சிகள் காரியங்கள்,
the word of God can drive it all out.
தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் விரட்ட முடியும்.
And little by little your dreams can become better.
கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சொப்பனங்கள் சுத்தமானவைகளாய் மாறும்.
You can get spiritual dreams about God's work and God's kingdom.
தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய வேலையை குறித்தும் உள்ள ஆவிக்குரிய சொப்பனங்கள் உங்களுக்கு வரும்.
But we have to be very careful about what we think about during the day.
ஆனால் நாள் முழுதும் எதை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் ஜாக்கிரதையா எண்ண வேண்டும்.
17 years old young boys are tempted with so many things.
17 வயது நிரம்பிய பையன்மார்கள் அநேக காரியங்களால் சோதிக்கப்படுகிறார்கள்.
And what they look at and watch is what comes into their mind.
அவர்கள் எதை கவனிக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள் அதுதான் அவருடைய மனதுக்கு வருகிறது.
So it's an amazing thing that Joseph had these dreams about God.
ஆகவே யோசேப்பு தேவனுடைய காரியங்களை குறித்து சொப்பனம் பெற்றானே, அது அற்புதமான காரியம்.
And we are living in the New Testament. We have the Holy Spirit which he did not have.
பரிசுத்த ஆவி நமக்குள்ளாக இருக்கிறார். யோசேப்புக்கு அப்படி இருக்கவில்லை. நாம் புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
The most important thing that you need to do is to keep your mind pure.
நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் உங்களுடைய மனதை சுத்தமாய் காத்துக் கொள்வது.
Then God can use you.
அப்பொழுது தேவன் உங்களை பயன்படுத்த முடியும்.
Just like you don't use a dirty spoon to take some curry or rice.
நீங்கள் சாப்பாட்டை எடுத்து பரிமாறுவதற்கோ அல்லது குழம்பை போடுவதற்கோ நீங்கள் அசுத்தமான கரண்டியை பயன்படுத்த மாட்டீர்கள்.
Make sure the spoon is clean.
முதலாவதாக கரண்டி சுத்தமாய் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள்.
God also wants clean instruments to do his work.
ஆகவே தேவனும் தம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு சுத்தமான கருவிகள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார்.
There are so many people who have Bible knowledge today.
இன்றைக்கு அநேகருக்கு வேத அறிவு உண்டு.
But God cannot use them very powerfully because the spoon, their mind is not clean.
அந்த கரண்டி போல இருக்கக்கூடிய அவருடைய மனது சுத்தமாக இல்லாதபடியால் தேவனால் அவர்களை பயன்படுத்த முடியவில்லை.
So it's no use getting the word of God if your mind is not clean, the spoon is dirty.
ஆகவே உங்களுடைய மனது அசுத்தமாய் இருக்கிறது, ஸ்பூன் கரண்டி அசுத்தமாய் இருக்கிறது, அப்பொழுது வேத வசனத்தை வாசித்து பிரயோஜனம் இல்லை.
Curry may be a good curry but if you use a dirty spoon it spoils the whole thing.
அங்க இருக்கக்கூடிய பொரியலோ கூட்டோ சுத்தமானது தான், ஆனால் ஒரு அழுக்கான கரண்டியை பயன்படுத்தினால் அது கெட்டு போய்விடும்.
So God wants to use you to preach his word.
ஆகவே தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டிய தேவனை பயன்படுத்த விரும்புகிறார்.
But your mind is like a spoon so don't let it be dirty.
உங்களுடைய மனது என்பது ஒரு கரண்டியை போல இருக்கிறது, அது அசுத்தமாகிவிட அனுமதிக்க வேண்டாம்.
Keep your mind clean.
உங்களுடைய மனதை சுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள்.
It's another thing we see in Joseph.
யோசேப்பின் வாழ்க்கையில் நாம் பார்க்கிற இன்னொரு காரியம்
39
39 அதிகாரம்.
You read that story sometime, there was an evil woman who kept on tempting Joseph to commit sin with her.
அங்கே ஒரு தீமையான ஒரு பெண்மணி எப்பொழுதுமே யோசேப்பை சோதித்துக் கொண்டே இருந்தாள்.
Now in the world normally it's a man who goes after a woman.
சாதாரணமாக உலக வழக்கத்திலே பார்க்கும் பொழுது ஒரு பையன் தான் ஒரு பெண் பின்னாடி போவான்.
But here is such an evil woman, she was going after this man.
ஆனால் இங்கே இந்த பெண் எவ்வளவு தீமையா இருந்தால் இவள் அந்த பையன் பின்னால் போனாள்.
And there are some girls like that.
இது போன்ற சில பெண்கள் இருக்கிறார்கள்.
They see some good looking rich man, young man and they go after him.
யாராவது நல்ல பணக்கார பையன், அழகா இருக்கக்கூடிய பையனை பார்த்தா அவன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க.
But Joseph said no.
ஆனால் யோசேப்போ இல்லை என்று சொன்னார்.
Every day she came he said no.
ஒவ்வொரு நாளும் அந்த பெண்மணி இவனை தேடி வந்த பொழுது இல்லை இல்லை என்று மறுத்து விட்டார்.
One day he had to run away from her.
ஒரு நாள் அவளை விட்டு ஓட வேண்டியதா இருந்தது.
There is a great lesson there.
இங்க ஒரு பெரிய பாடம் நமக்கு இருக்கிறது.
God was testing Joseph.
யோசேப்பை தேவன் பரிசோதித்தார்.
Because he had a great ministry for him.
ஏனென்றால் யோசேப்புக்கு என்று தேவன் ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருந்தார்.
Supposing in chapter 39 you read like this that one day okay David I mean Joseph fell in sin with this woman.
39th adhigarathile nam ipdi vaasithirundal oru naalile andha striyodu kuda Joseph paavam seidhan.
Then the story would have been different after that.
Adhukku piragu kadhaigale vyathyasamai poirukum.
Then Joseph would not have become the ruler in Egypt.
Appozhudhu Joseph egyptile oru aalunarai maari irundhukka
mattar. God would not have taken him into that place.
Devan andha edathirku kondu sendirundhukka mattar.
So it's a small little decision that he took that determined his future.
ஆகவே யோசேப்பு எடுத்த சிறு சிறு தீர்மானங்கள் தான் அவருடைய எதிர்காலத்தை தீர்மானித்தது.
He decided to keep himself pure with women.
தன்னை எப்பொழுதுமே சுத்தமானாக காத்துக்கொள்ள தீர்மானித்தார்.
He did not know that God is preparing me to be the ruler in Egypt.
அப்பொழுது யோசேப்புக்கு ஏதோ தேவன் தன்னை ஆளுநராக ஆக்குவதற்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் தெரியாது.
He just said I'm only a slave here but I must keep myself pure.
நான் ஒரு அடிமையா இருக்கிறேன் ஆகவே என்னை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று தான் சொன்னார்.
So you do not know also what plan God has for you 10 years from now.
ஆகவே இப்பொழுதே 10 ஆண்டுகள் கழித்து தேவன் உங்களை வைத்து என்ன தீர்மானம் வைத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாது.
I remember when I was 24 years old.
எனக்கு 24 வயதா இருக்கும் பொழுது ஞாபகம் வருகிறது.
I did not know what plan God had for me.
தேவன் எனக்கு என்ன திட்டத்தை வைத்திருந்தார் என்று எனக்கு தெரியாது.
But I said Lord I want to study your word and I want to keep myself pure.
ஆனாலும் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை நான் படிக்க வேண்டும், என்னை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும்.
I don't want to fool around with any girl.
நான் எந்த ஒரு பெண் பின்னாடியும் போய் நான் விளையாட வேண்டாம்.
I will keep myself pure.
என்னை சுத்தமாய் காத்துக் கொள்ளட்டும்.
Not because I felt God is preparing me for some ministry.
ஏதோ தேவன் எனக்கு என்று ஒரு ஊழியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று தெரிந்தபடினாலே அல்ல.
I did not know anything about
my அப்பொழுது எனக்கு இதை குறித்து என் ஊழியத்தை குறித்து எல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது.
I just knew God wants me to keep myself pure.
என்னை சுத்தமாய் நான் காத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை மட்டுமே அறிந்திருந்தேன்.
But now when I look back.
ஆனால் இப்பொழுது நான் திரும்பி பார்க்கும் பொழுது
I am so thankful that I did that.
நான் அதை செய்தபடினாலே இப்பொழுது நன்றி உள்ளவனா இருக்கிறேன்.
If I had played the fool those days.
அந்த நாட்களில் நான் ஏமாற்றிக் கொண்டிருந்தால்
and I had gone and married some wrong girl.
நான் தவறான ஒரு பெண்மணியை திருமணம் செய்திருந்தால்
I know I will not be here today.
இன்றைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன் என்று எனக்கு தெரியும்.
My whole life would have been ruined.
என் முழு வாழ்க்கை அழிந்து போயிருக்கும்.
Just because of one wrong decision as a
ஒரு தவறான தீர்மானத்தின் நிமித்தமாய்.
When you are young one wrong decision can ruin your whole future.
இளம் வயதிலே நீ எடுக்கக்கூடிய ஒரு தவறான தீர்மானம் முழு எதிர்காலத்தையும் பாதித்து விடும்.
So be very very careful.
ஆகவே மிகவும் 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 ஜாக்கிரதையாய் இரு.
I asked the Lord once.
ஒருமுறை ஆண்டவரிடத்தில் கேட்டேன்.
I said, Lord, in India, we have more than 100 crores of people.
ஆண்டவர், இந்திய தேசத்தில் 100 கோடிக்கு மேலான மக்கள் தொகை இருக்கிறது.
Where are the prophets?
தீர்க்கதரிசிகள் எங்கே?
For 100 crore people, we must be having lots of prophets.
100 கோடி மக்களுக்கு நமக்கு அதிகமான தீர்க்கதரிசிகள் தேவை.
Where are the prophets?
தீர்க்கதரிசிகள் எங்கே ஆண்டவரே?
Israel had so many prophets, even though their population was less.
இஸ்ரேல் ஜனக்கூட்டம் அது குறைவான மக்கள் தொகை இருந்தாலும் அநேக தீர்க்கதரிசிகளை எழுப்பினார்கள்.
And this is what the Lord said to me.
இதைத்தான் ஆண்டவர் எனக்கு சொன்னார்.
That there are many young people he wanted to call to be prophets.
தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி அழைக்க முடிய அநேக வாலிபர்களை நியமித்திருந்தார்.
But they did not pass the test.
ஆனால் நான் வைத்த பரிசோதனையில் அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை.
They go after money.
பணத்தை மீனாக போகிறார்கள்.
Or they go after marry some pretty woman.
அல்லது அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்ய போகிறார்கள்.
And they miss the calling to be prophets.
அவர்கள் தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய அழைப்பை இழந்து விட்டார்கள்.
That is the reason why there are so few prophets.
ஆகவே தான் மிக சில தீர்க்கதரிசிகளே இருக்கிறார்கள்.
Maybe God wants you to be a prophet.
ஒருவேளை நீ ஒரு தீர்க்கதரிசியாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
God wants your sisters to be the wife of a prophet.
ஒரு தீர்க்கதரிசிக்கு மனைவியாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஒருவேளை விரும்புகிறார்.
But he will have to prepare you for it.
ஆனால் அதற்கென தேவனுடைய ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கிறது.
That is a greater ministry than being a millionaire businessman.
ஒரு லட்சாதிபதியாக அல்லது ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறதை காட்டிலும் இதுதான் பாக்கியமற்ற வேலை.
To be a servant of God.
தேவனுடைய ஊழியக்காரனாக இருப்பது.
Tamil Nadu or
தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே.
Can you think of any greater calling than that?
இதை காட்டிலும் மிகப்பெரிய அழைப்பை எண்ணி பார்க்க முடியுமா?
Peter and Paul and all were not rich businessmen.
பேதுருவும் பவுலும் பெரிய ஐசுரன்கள் இல்லை.
But they accomplished the will of God in their life.
ஆனாலும் தங்களுடைய வாழ்நாள் காலத்தில் தேவ சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள்.
So when you are young,
ஆகவே நீ வாலிபனாக இருக்கும் பொழுது,
the little tests that come in your life,
உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிறு சிறு பரிசோதனைகள்,
be faithful,
அதில் உண்மையுள்ளவனாயிரு,
and keep yourself pure,
உன்னை சுத்தமாய் காத்துக்கொள்,
and humble yourself,
உன்னை நீயே தாழ்த்து.
I remember the Lord taught me in my younger days to humble myself.
நான் வாலிப நாட்களிலே தேவனை தாழ்த்த முடியாய் கற்றுக் கொடுத்தார்.
Under elders who were not spiritual.
ஆவிக்குரியவள் அல்லாத மூப்பர்களுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்க முடியாத தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார்.
There was no good CFC church those days.
அந்த நாட்களில் நல்ல CFC சபை இல்லை.
Now we have good CFC churches with good elders.
இப்பொழுது நல்ல மூப்பர்களோடு கூட இருக்கக்கூடிய நல்ல CFC சபைகள் நமக்கு உண்டு.
Humble brothers.
தாழ்மையான சகோதரர்கள்.
But when I went,
ஆனால் நான் போன சபை,
I never found a spiritual elder.
ஒரு ஆவிக்குரிய மூப்பரை கூட நான் பார்க்க முடியவில்லை.
But God said, never mind, if they are not spiritual, you submit to them.
அவர்கள் ஆவிக்குரியவர்கள் இல்லை என்று சொன்னாலும் நீ அதை குறித்து பொறுப்படுத்த வேண்டாம், அவர்களுக்கு நீ அடங்கி இரு என்று ஆண்டவர் சொன்னார்.
Just like Jesus submitted to Joseph and Mary who were not so spiritual.
இயேசு எப்படி யோசேப்பு மரியாள் ஆவிக்குரியவர்கள் எல்லாதவர்களுக்கு அடங்கி இருந்தாரோ.
So the Lord and they God used those elders to break me.
அந்த மூப்பர்களை தேவன் பயன்படுத்தி என்னை நொறுக்கினார்.
To break my pride for a number of years.
அநேக ஆண்டுகளாக இருந்த என்னுடைய பெருமை எல்லாம் அவர் உடைக்க ஆரம்பித்தார்.
I did not know why.
ஏனென்று எனக்கு தெரியவில்லை.
I was only less than 30 years old.
நான் 30 வயது கீழானவனாய் இருந்தேன்.
But God allowed all those circumstances in my life.
என்னுடைய வாழ்க்கையில் தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் அனுமதித்தார்.
Because you know, just like we have to grind the wheat before you make a chapati,
ஒரு சப்பாத்தி செய்வதற்கு முன்பதாக கோதுமை எவ்வளவாய் அரைக்க வேண்டியிருக்கிறது.
So like that God had to grind me to a powder.
ஆகவே தேவனும் என்னை அப்படியே ஒரு பவுடரை போல அவருக்கு உடைக்க வேண்டியதாயிருந்தது.
Before he could make me the type of bread to feed other people.
மற்ற மக்களுக்கு போஷிக்க முடியாக என்னை ஒரு அப்பமாக மாற்ற முடியாக தேவன் அப்படி நொறுக்க வேண்டியதாயிருந்தது.
God will take you through many circumstances to break you.
ஆகவே உங்களை உடைக்க முடியாக தேவன் பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ள உங்களை எடுத்துச் செல்லலாம்.
In Joseph's case, God made him a slave in a house.
யோசேப்பினுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது ஒரு வீட்டிலே ஒரு அடிமையை போல அடிமையாக யோசேப்பை வைத்தார்.
Put him in jail on a false charge.
அதற்கு பிறகு பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்.
13 years he suffered.
13 ஆண்டுகளாக பாடுபட்டார்.
As a slave,
ஒரு அடிமையாக.
As a prisoner,
ஒரு சிறை கைதியாக.
And when God had really powdered him,
ஆண்டவர் உண்மையாலுமே அவனை நொறுக்கி தூளாக்கின பிறகு,
then he made him the ruler.
அவனை ஒரு ஆளுநராய் மாற்றினார்.
So whenever God is preparing somebody for a great ministry,
he first has to ஊழியத்துக்கு எப்பொழுதெல்லாம் தேவன் ஒரு மனிதனை நியாயப்படுத்துகிறாரோ,
has to take him through many trials and difficulties.
அநேக கஷ்டங்களுக்குள்ளாக, பாடுகளுக்குள்ளாக, உபத்திரவங்களுக்குள்ளாக தேவன் எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது.
He took me through financial struggle.
என்னை பொருளாதார கஷ்டங்களுக்குள்ளாக எடுத்து சென்றார்.
So God will take you through many trials.
ஆகவே தேவன் பல பரிசோதனைகளுக்குள்ளாக எடுத்து செல்வார்.
And that means he's got a great ministry for you.
அப்படியானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறார்.
But you be faithful.
ஆனால் உண்மையாயிருப்பதற்கு,
see if Joseph is not faithful with that woman, he would never have fulfilled his ministry.
இங்கே யோசேப்பு அந்த ஸ்திரீ சோதிக்கப்பட்ட பொழுது உண்மையுள்ளவனாய் இல்லாதிருந்தால் அந்த ஊழியத்தை பெற்றிருக்க மாட்டார்.
And finally,
கடைசியாக,
later on God tested Joseph in one more thing.
இன்னும் ஒரு காரியத்தில் தேவன் யோசேப்பை சோதித்தார்.
When he saw his brothers who had tried to kill him,
தன்னை கொலை செய்ய முடியாய் எத்தனைத்த அந்த சகோதரர்களை மீண்டும் பார்க்கும் பொழுது, எகிப்திலே பார்த்த பொழுது,
he tested them, will you now forgive them?
இப்பொழுது நீ அவர்களை மன்னிப்பாயா என்று சோதித்து பார்த்தார்.
That is another test.
அது இன்னொரு சோதனை.
Can you forgive those who harmed you?
உனக்கு தீங்கு செய்தவர்களை நீ மன்னிக்க முடியுமா?
That is a test.
அது ஒரு சோதனை.
Joseph passed it.
யோசேப் அதையும் தேர்ச்சி
பெற்றான். Yes, I forgive them.
ஆம், நான் அவர்களை மன்னிக்கிறேன்.
And God will test you whether you'll forgive people who harmed you.
உனக்கு தீங்கு செய்தவர்களை நீ மன்னிக்கிறாயா இல்லையா என்பதையும் ஆண்டவர் பரிசோதித்து பார்ப்பார்.
Just like in the school you pass the test you get a promotion.
ஒரு பள்ளியிலே நீ ஒரு தேர்விலே தேர்ச்சி பெறும் பொழுது அடுத்த உயர்வு கிடைக்கிறது.
You young people also, God will test you in so many things.
வாலிபர்களே உங்களையும் தேவன் பல காரியங்களை சோதித்து பார்ப்பார்.
Then he will lead you into this new covenant life which we have been talking about.
அப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த புது உடன்படிக்கை வாழ்க்கைக்குள்ள தேவன் உங்களை நடத்துவார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Let's bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
Please remember the things you heard this morning.
இந்த நாள் காலையிலே நீ கேட்ட காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
And meditate on them.
அவளை தியானி.
And may God do a great ministry in the coming days through all of you brothers and sisters.
சகோதர சகோதரிகள் எல்லார் மூலமாகவும் தேவன் வரக்கூடிய நாட்களிலே பெரிய ஊழியங்களை செய்வாராக.
These examples in scripture must challenge you.
வேதத்தில் காணப்படுகிற இந்த மாதிரிகள் நம்மை சவாலிட வேண்டும்.
Heavenly Father,
பரலோகபிதாவே,
I pray you'll raise up many of these young brothers and sisters to be true disciples of yours.
ஆண்டவரே, உம்முடைய உண்மையான சீஷர்களாக இருக்க முடியாக அநேக சகோதர சகோதரிகளை இங்கிருந்து எழுப்புவீராக.
And to be humble servants in your church.
உம்முடைய சபையிலே தாழ்மையான ஊழியக்காரர்களாக இருக்கட்டும் ஆண்டவரே.
Not just servants but humble servants.
வெறும் ஊழியக்காரர்களாக அல்ல, தாழ்மையுள்ள ஊழியக்காரர்களாக இருக்கட்டும்.
Pray in Jesus name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.